ஒரு ஒரு உடம்பிலே திருநீரும் ருத்ராட்சம் இல்லை என்று சொன்னால் அவன் சைவன் அல்ல. கையிலே எப்பொழுதுமே நாம் செல்போனை தவறாம வச்சிருக்கோமோ, தூக்கத்திலையும் பகண்டா வச்சிருக்கோமோ, அதே போல ஒரு சைவன் என சொல்ல முடிய கையில திருநீர் போட்டுனா எப்பவுமே இருக்கணும். அடிய அடிய பூஜனம் சாமி குறைய குறைய செல்லுக்கு மட்டும் போட்டுறோம் இல்ல, அடிய அடிய நெல்லீர பூஜைங்கிற உணர்வு எனக்கு இல்லையே. யாரையோ சொல்றாரு பெரிய நினைச்சிருந்தோம், நம்ம சொல்றாரு நினைச்சிடக்கூடாது, எனக்கு இல்லைன்னா. ஆகையினாலே அந்த திருநீர் எப்பவும் பூஜம். சைவன் கழுத்துல திருநீர் உத்ராட்சம் கண்டிப்பா இருக்கணும். உத்ராட்சம் இருக்கின்ற பொழுது இந்த உத்ராட்சமானது சில நேரங்களில் நீக்கப்பட வேண்டும். சனீர் முதலான கழிக்கின்ற பொழுதும் பெண்கள் ஆறு நாட்களிலும் அதை கழிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கண்டமாலைக்கு என்ன கிடையாது, வேற தீர்த்து கிடையாது. அதனால இந்த கண்டமாலை சைவனுக்கு போகாது. ஆனால் ஒரு குருமூர்த்தி என சொல்லக்கூடியவனுக்கு கண்டிப்பாக அவன் உடம்பிலே திருநீர் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா, பொதுவாக கண்டிகை அந்த இது உத்ராட்சம் எங்க இருக்கலாம், சென்னி முதல்ல முக்கியம். சிகை மாலைன்னு பேரு, சிகை மாலை இல்லாம குருமூர்த்தி இருக்கக்கூடாது. எப்படி ஆலயத்துக்குள்ளே விளக்கிடாத சன்னதியையும் வஸ்திரம் இல்லாத அந்த படிமத்தையும், விளக்கு இல்லாத வஸ்திர உச்சியில இரண்டு பூக்களும் இல்லாத அந்த மூர்த்தியையும் கண்டால் எப்படி பாவமோ அது காணக்கூடாதோ, அதே போல குருமூர்த்திகள் சிகை மாலை இல்லாமல் அடியார்களுக்கு காட்சி கொடுக்க கூடாது என்று விதி இருக்கிறது. சிகமாக கண்டிப்பா இருக்கணும். அத்தோடு அவர்கள் உத்ராட்சம் எங்கதான் இருக்கணும், ஒரு வார கண்டிகை சென்னி களம் காது மார்பு கரம் இப்படி இப்படி எல்லாம் அணிஞ்சிருக்கிறோம். இப்படி இருக்கிறான நம்முடைய நமச்சிவாய மூர்த்திகள் அத கற்பனை பண்ணி பாருங்க, சிவபுரம் எவ்வளவு அழகா இருக்கும். அதேதான் ஒரு வாத கண்டிகை சென்னி களம் காது மார்பு கரம் பொன்னிலங்கு மேனி குறியுடையான் விண்ணிலங்க வேதித்த மும்மரமாம் வெற்றியனும் உப்புறத்தை சேதித்த பொல்லா சிறுநகையான் கருணைமொழி திருமுகத்தில் திருநீற்று நம்ம கருணைமொழி திருமுகத்தில் திருநீற்று நிறும் கண்டாலே பயப்படுத்த கனிந்தவாய் அழகுனார். அப்படி சிரிச்சா நமக்கு அப்படியே ஒரு மகிழ்ச்சி வேறிடணும். சிவபெருமான் லேசா சிரிச்சார், என்னாச்சு திரிபுரை தெரிஞ்சது, அந்த சிவத்தின் வேலையை ஏற்றுச் சொல்லப்படுகிறது. எனவே சிவன் சிரிச்சா திரிபுரை எரிந்தது, மாமியா சிரிச்சா மருமக வயிறு நடக்கும். நம்முடைய பெருமானை அழகாக தோற்றம் செய்து கொண்டு அவர் நமக்கு என்ன செய்கிறார், சில வரிகளை விட்டுட்டே நான் செய்ய முடிச்சிருக்கிறேன். ஸ்ரீவகத்தால் பாஷம் பலியை பரவாமல் பல்லுயிர்க்கும் நேசமாயிருக்கும் நிகழத்தை தேசுற்ற நூல் அறத்தால் தேய்த்த அருள் நுட்பத்தான். அருமையான இந்த ஆன்மா இருக்கிறதே தன்னிடம் இருக்கிற மரத்தடிப்பின் காரணத்தினாலே சிவத்தை வணங்காதபடி இவன் விலங்கிடப்பட்டிருக்கிறான். பாஷம் தொடங்காத இவன் கை விலங்கிடப்பட்டிருக்கிறது, வணங்க முடியாதபடி கையாங்க விலங்கு இருக்கிறது. ஆனால் சிவத்தை இந்த ஆன்மா தன் உணர்ந்த வணங்காமல் இருக்கின்ற அந்த விலங்கினை அறுக்கணும்னு என்ன செய்யணும், சிவகாந்தி மாதிரி பேசணும்னு அர்த்தம் இல்லை. அறுக்கணும்னா ஒரு சங்கிலி இரும்பு சங்கிலி அறக்கணும்னா ஒரு அறம் வேண்டும் அல்லவா, ரம்பம். ரம்பம் சொல்லி எல்லாரும் என்ன சிரிக்காங்க, ரம்பம் என்ற ஒரு அறம் இருக்கிறதே அதை வைத்துதான் சங்கிலி அறுக்கணும். எனவே சிவத்தை வழிபட முடியாமல் இருக்கின்ற விலங்க ஏறிய பாசத்தை நூலாகி அறத்தால் அடுத்து விட்டாயே. என்ன அர்த்தம், அறியாத உயிர்களுக்கு சிவத்தை உணர்த்தி வணங்கும்படி செய்து விட்டாய் என்று சொல்லி கேட்கிறார். சீவகத்தால் பாஷம் பலியை பரவாமல் பல்லுயிருக்கும் நேசமாய் நிற்கும் நிகழத்தை தேசுற்ற நூல் 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 அறத்தால் தேய்த்த அருள் நுட்பத்தான். இப்பேற்பட்ட அந்த பெருமானவர் நிறைய இருக்கு. அதாவது குருமூர்த்தி ஒருவர் தான் குருலிங்க சங்கமே நமக்கு கதி கிடைக்கும் என்று நூலை கொடுத்து விளக்கி பேசுவோம் அதை சொல்லி காட்டுறார். என்பதற்கும் ஈசன் குருலிங்க சங்கமே என்று அறிய பேசி அருள் நூலளித்த வெற்றியான். ஆகினாலே அவனே நமக்கு உண்மை ஞான தீபத்தை ஏற்றுவான். அப்பேற்பட்ட அவன் உணர்ந்த குருவாவடுதுறைவாழ் தேசியம் நாம் என்ன ஒருவா தொழில் பெயரும் உற்றே. ஆகினாலே அப்பேற்பட்ட பெருமானான திருவாவடுதுறையிலே நானே அரசன் என்று ஒருவா தொழில் பெயரும் உற்றே. ஒருவா தொழில், ஒருவா தொழில் என்றால் விழாவு செய்கின்ற தொழில். எத்தொழில்? ஐந்தொழில். ஐந்தொழிலை ஐந்தெழுத்தையே தமது வடிவமாக எடுத்து செய்கின்றார். அதைத்தான் ஒருவா தொழில் பெயரும் ஒன்றே என சொல்லி காட்டுகிறார். எனவே ஐந்தெழுத்தாக நமச்சிவாயே என்ற பெயரையே வைத்து நீ எங்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றாய் என சொல்லி அங்கே திருவிழா நடக்கின்ற பொழுது இதுதான் முக்கியமான பகுதி. திருவிழா நடக்கின்ற போது முக்கியமான பகுதியே அந்த தலைவர் உலாவர்களை பார்க்கிறார். உலாவர்களை பார்த்த உடனே ஓடி சென்று அந்த தலைவன் முன்பாக விழுந்து இந்த உலகிலே நான் எதையும் வேண்டுவது இல்லை, என்னை நீர் அடிமையாக ஏற்றுக்கொள்ளும், இது ஒன்றுதான் எனக்கு வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றாள் அந்த தலைவியாகிய பகவானுமா. எப்படி அழகாக எதிர்பார்க்கலாம். திருவிழா நடக்கு, சிவாகமத்தின் சீரொழியும் திருவிழா, சித்திர பௌர்ணமி திருவிழா, மன்று ஓதும் தேவாரம் பண்ணின் சிறந்த திருவாசகம் நாவார் உரியின் அவிழ்வாரும் ஓவாம சிந்தை உரியின் திகைப்பாரும் சித்திரையில் முந்து வருவ முதல் திருநாள் வந்த பெரும் தேரோடும் ஈசன் திருவிழா சேர்ந்திறங்க ஷீராம் கொண்ட சிறப்புடனே வாரோடும் வெள்ளம் பறந்திறங்க மேவும் அதுபோல் கருணை வெள்ளம் எழுந்தருளும் மேன்மை கண்டு. கருணை உள்ளம் எழுந்தருளும் மேன்மை கண்டு வருகின்ற திரு வடிவம் எது? கருணையே தன்பால் தேக்கி வைத்திருக்கின்ற அருள் வடிவத்தை கண்டு கொள்ளும் தவமுடையார். கொள்ளும் தவமுடையார் எப்பொழுதுமே ஞான திருமேனியினை காண்பதற்கும் கேட்பதற்கும் தவமுடையார். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாமே பண்ண பேசுறதை கேட்டு இருக்காங்கன்னா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பசுவாமிகளுக்கு பூதம் எழுந்து விடை இலைச்சினையும் சுரத்தை பதித்தது. பக்கத்தில் ஒருத்தரும் பாக்கீங்க திருமதிகள் ஈரக்காலத்தில் இருந்து சித்தவடத்திலே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தலையின் மீது பெருமாள் ஒரு வடிவத்தை எடுத்து வந்து திரு பாதத்தை வைத்தார். இவருக்குள்ளே சர்ச்சை நடந்ததே பக்கத்தில் உள்ள ஒட்டப்பட்டு தூங்கினான். எங்க அவரை பார்த்திருக்கியே பார்த்திருந்தா பெருமாளை பார்த்திருக்கின்ற புண்ணிய கிடைச்சிருக்கமே தமிழை வந்துட்டாலே கிடைக்கும். ஆகையினாலே அப்பதான் சொல்லி காட்டுகிறார். ஓர் கருணை வெள்ளம் எழுந்திருக்கும் பெண்மை கொண்டு கொள்ளும் நவமுடையா ஏற்றும் தகமையினால் மங்கை யான பக்குவான்மா நவமுடைய உன் அடியை நவமுடைய அழகாக சொல்லி காட்டுகிறார். புத்தி இன்பம் என்பது என்பதை நம்முடைய இரண்டாவது பேச்சாளர் அழகாக சொல்லி காட்டுகிறார். காணுந்தோறும் காணுந்தோறும் வேஷுந்தோறும் வேஷுந்தோறும் கிடைக்கும். எது நிறவிசைய இன்பம் தான். அதுதான் சொல்லி காட்டுகிறார். நவமுடைய பொன்னடியை நன்றி சிவனே அறியே அறியாமை தீர்த்திடுவாய். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னுடைய அறியாமையை தீர்த்து ஒன்றும் அறியே என வணங்கி ஆர்ந்தால் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு உண்மையே கொடு. அழகான செய்திங்க இந்த செய்தியோட எனக்கு முடிச்சாலும் கூட எனக்கு இந்த பாடம் தெரியும். ஒன்றும் தெரியாவிட்டால் பரவாயில்லை, சிவனிடம் சென்று நாம் அடைக்கலம் என்று புகுந்து விட்டால் அவன் அடைக்கல பொருளை காப்பான். அதான் ரொம்ப முக்கியம். சண்டை போட்டு பார்க்கணும். அம்மா தாயே காப்பாத்து இல்ல, நீ நாலாம் முடியாது, தெரியாம இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, பார்த்து அடைக்கணும். நீ எந்த செஞ்சாலும் முடிஞ்சு போச்சு பிரச்சனை, பக்கத்து தெரியாது. அடைக்கிற ஊதல் இருக்கிறதே அது உலகத்திலேயே காரியம் சாதிப்பதற்கு உயர்ந்த ஒரு ஆகமம். யார் இதை காட்டினார்? யார் காட்டினார்? இது எதை காட்டுகிற? ஒவ்வொன்றும் திருமுறைகளிலே உள்ளது. நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லி காட்டுறார், மணிவாஜன் சொல்லி காட்டியிருந்தான் சொல்லி காட்டுகிறார்.
என்ன சொல்லி காட்டினார், அடைக்கல பத்திரம் தனியாக செஞ்சு காட்டிட்டாரு. நெறியறியும் அறிவறியே உடையாய் அதி அடைக்கலமே, ஒண்ணுமே தெரியாது அடைக்கலாம் முடிஞ்சு போச்சு.
இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது தன்மையான. அப்படி உணர்த்திய பின்பு என்ன செய்தார் சுவாமி,
பொறி அகல பார்த்தான்.
உடம்பிலே தஞ்சிருக்கின்ற ஐப்புலன்களுடைய சேட்டை அழியும்படியாக பார்த்தான்.
பொறி அகல பார்த்தான், சிரட்டை பரிசித்தான்,
உச்சி மேல என் கையை வைத்தான். என்னது
தீர்ச்சி பண்றான்னு அர்த்தம்.
முதல்ல நயன நீச்ச பரிதசித்த உச்சி மேல வச்சு
நீ சிரத்தை பரிசித்தான் தீர்த்தான்.
அடுத்த தீட்சி வந்து மானச தீட்சை பாவனையா தீர்த்தான்,
அறிவை திருப்பினான். இது வரைக்கும் செல்போம் டிவி இருந்தேனா
இப்ப திருநீர் ருத்ராட்சமே அறிந்தனே மாட்டிட்டானே. எத்தனை பேரும் நாம பார்த்திருக்கிறோம், அப்படியே என்னுடைய மாயையில் இருந்து உலக தொடக்கில் இருந்து என்னை திருப்பி விட்டானே. அழகாக கல்யாணம் முடிஞ்ச போது எத்தனை பேர் மாறினான்,
அம்மா காலை பிடிச்சிட்டு இருந்தவன் பின்னால எப்படி மாறினான், டப்பு ஒரு டேன் யார் சொல்றா
அம்மா தான் மாறினான்.
அதே மாதிரி இந்த குரு வந்து பார்த்தா ஒரு பார்த்த உலக தொடக்கே போய்விட்டது. என்னையா திருவடியை தலையிலே வைத்ததுமே
நோக்கம்டைய மையாவதி அவருடைய ஆத்மா மிகவும் அகிலும்.
ஆகினாலே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார், பொறியெல்லாம் செய்த அவனை நாம் வணங்கி தோத்திரம் செய்வதை தவிர என்ன செய்ய முடியும்? மற்றொருவர் பின் செல்ல சிந்தித்திடுவதில்லை ஸ்ரீ என்பான். இவனை தவிர வேறு எவரையுமே நான் கடவுள் என நினைப்பதில்லை என சொல்லி இது கொண்டான்.
அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து சொல்லி காட்டான், வேகமா பக்கத்துல அம்மா வந்திருக்கான்னா, அம்மா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நான் சாரணம் சொல்லி போயிருக்கேன். அம்மாவா சிவஞானிகளுக்கு அம்மானே கிடையாது. இது ஆன்மா இறைவன் என்னை அனுப்பி வச்சிருக்கிறான், ஆகையினாலே இங்க அம்மா என்று ஒருவர் எனக்கு கிடையாது என சொல்லி என்ன செய்து விட்டாள் அந்த தாயை. அதாக இது பண்ணுகிறான், எப்படி எனக்கு தாய்
அருள் அல்லால் என்பாள்.
அம்மா எப்படி வரும், இன்னைக்கு இவன் எனக்கு அம்மா, போன ஜென்மத்துல யாரோ அம்மா, இன்னும் ஒவ்வொரு பிறமையும் ஒரு அம்மாவா, இது என்ன இது கேள்வி குத்து நான் விட மாட்டேன்.
தொடர்ந்து நின்ற தாயானை என்ன யாரு அப்படி வருமா, வாயானை மனத்தன் தொடர்ந்து நின்ற தாயம்.
இரண்டாவது எனக்கு தாய் என சொல்லக்கூடியது
அருள் அல்லால் என்பாள். இறைவனது அருள் என்று கொண்டு இருக்கிறதே அதுதான் எனக்கு தாயினார்.
இந்த அருள்தான் தாய் என்பது இணை குறிக்கிறது என சொன்னால் மாயா சக்தியை குறிக்கிறது. ஒன்னு தெரியணும், மாயை என்ற ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா, அதுவும் இறைவனுக்கு ஒரு சக்தி தான். இது எங்கு சொல்லி காட்டப்படுகிறது சொன்னா, மூத்திர காண்டம் ஒரு நூல் இருக்கிறது. அதுல ஒரு அரசன் ஒருவன் என்ன செய்து கொண்டா வேட்டைக்கு போறான், பத்ராயுத அரசன். அரசியை அழிந்து கொண்டு வேட்டைக்கு செல்கின்ற பொழுது எழுந்த ஒரு அந்தரன் ஒருவன் என்னை காப்பாற்று காப்பாற்று ஒரு அந்தரன் தலையிட்டு வர்றான். என்ன நிகழ்ந்தது என்று மன்னர் பதறி கொண்டு கேட்கின்ற பொழுது அந்த அந்தரன் சொல்கிறான், நாம் என் மனை வந்து கொண்டிருக்கிறோம், புலி எங்களை புறத்துகிறது, உங்களை நான் காக்கிறேன் என சொல்லி மன்னன் விரைந்து அன்பினை எடுத்து புலி வருகின்ற திசையை நோக்கி அந்த விதிலே அம்பினை கூட்டி எய்வதற்குள்ளே அந்த புலியானது அந்த பிராமண பெண்ணை இழுத்துக்கொண்டு பதற்கு போய்விட்டது. உடனே இந்த பிராமணனானவன், மன்னா என்னை காப்பாற்று என கூறியும் கூட என்னையும் மனைவியை காக்க தவறிவிட்டால் நீயும் ஒரு மன்னனும் என சபிக்க போனான். இல்லை என்னை அறியாமல் புலி முந்திவிட்டது என சொல்ல உடனே என்ன செய்தார், எனக்கு நான் மனைவி இல்லாமல் அக்னிகாரம் பண்ண இயலாது என சொன்ன உடனே நான் கதையை சுருக்கமாக இருந்தேன்.
உடனே உனக்கு அக்னிகாரை பண்ணுவதற்காக உனக்கு உடனே திருமணம் முடிக்கிறேன் என சொன்ன. இங்க ஊருக்குள்ள போய் கொண்டு வாங்க நாளாகும், எனக்கு இப்பவுமே கல்யாணம் முடிந்தார். உடனே இந்த மன்னன் அருகிலே இருக்கின்ற தன்னுடைய அரசியையே திருமணம் செய்து வைத்து விட்டான். திருமணம் செய்து விட்டு பார்க்கிறான், இனிமே நம்ம ஊருக்கு போனா கட்டிய மனைவி தலை வார்த்தை கொடுத்தான் என்று என் இகழ்வர். மக்களுக்கெல்லாம் உதாரணமா புருஷனாக இருக்க வேண்டிய நானே இயற்கைக்கு பகையாக நடந்திருக்கிறேனே என சொல்லி அக்னியை குட்டி உள்ளே போனான். அக்னி சுடவில்லை, சிவபெருமான் காட்சி கொடுத்தான். அப்பத்தான் சொன்னாரு, பத்ராய மன்னனே, பிராமணனாக வந்தது சிவமாகிய நான், பிராமண பெண்ணாக வந்தது உமையாகிய சக்தி, புலியாக வந்தது மாயையாகிய புலியின். மாயைதான் புலியாக வந்தது. அப்போ மாயை என்பது பைக்கிரக சக்தி என்று சொல்லப்படும், வைப்பு சக்தி என்று சொல்லப்படும். எனவே அந்த மாயைதான் நமக்கு பாசத்தை அறுப்பதற்கு, மரபந்தத்தை தேய்ப்பதற்கு நமக்கு உதவுகிறது. ஆகிற அந்த மாயை தான் எனக்கு தாய் என்று அழகிருந்தார். பிறகு அப்பா அங்கிருக்காருனா, தந்தையா உனக்கு தெரியுமா, பக்கத்து விட்டு ஒரு பொம்பளைக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணமான 10வது நாளே அந்த பொண்ணோட அப்பா இறந்துட்டான். அப்பா இறந்த உடனே 1 மாசம் 2 மாசம் கழிச்சு ஷூர் பண்ணான். ஷூர் பண்ண உடனேயே 10 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் வச்சு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. அப்ப பக்கத்துக்காரன்னா, செத்து போன உங்க அப்பா தான் உனக்கு மகனா பிறந்திருக்கான். அப்ப அப்பான்றது இப்ப எப்படி ஆயிப்போச்சு மகன? இது எப்படி இந்த உறவு நிரந்தரமாகும்? ஒரு பிறவியிலே தந்தையாக இருப்பான், அவன் எனக்கு முன்னே இறந்து கொண்டு என் வயிற்றிலே பிறந்தான், அவன் மகன் என்று ஆகிவிடுவான். ஆகினாலே இந்த உறவை ஏற்பதில்லை. அப்ப மகன் யாருனார்? மகனா அவன் இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடுவான், அவனுக்கு எவன் வந்து சொல்லாமசியாம போயிடுவான். அந்த சொல்லப்பட்ட செய்தி சொன்ன சொல்லாம சேர்க்கிறான், ஏன் கொஞ்ச நாள் இருப்பான்னு சொன்னாலும் நிக்க மாட்டான், சொல்லாமல் செய்யாம நம்மை விட்டு பிரிவு வந்தான் மகன் சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்தபடியாக கணவனை பத்தி சொல்றான். கணவனை பத்தி சொல்வது கண்டிப்பா உனக்கு தெரியும். சந்தோஷம் தெரியுமா? இருக்கும் போது என் கண்ணே, என் கட்டி, என் தங்கம்னு சொல்லி என் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மரணிச்சான். இந்த உடம்புல இருந்து உயிர் போச்சுன்னா பிணத்தை தொடக்கூட மாட்டான். எந்த புருஷனாவது கொண்டு அடைய தொட்டி கட்டி அதான கும்பிடாம தொட்டடுவான். இதுதான் புருஷன்காரன் லட்சணம் அப்படின்னு சொன்னான். இது வந்து பெண் வந்து புருஷன்காரன் ஏசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா புருஷன்காரன் என்ன சொல்லுவாங்கன்னு நாமே சொல்ல மாட்டோம். கொண்டாடி புருஷன் உறவு எப்படின்னா, ஒரு வக்கீலிட்ட ஒரு பொருட்டுனா புருஷனும் வக்கீல எங்களுக்குள்ள பிரச்சனை தீர்த்து வைக்கணும்னா என்ன பிரச்சனை? நாங்க ரெண்டு பேரும் கொண்டாட்டி புருஷன் தான், சண்டை போடும் போது நீங்க ரெண்டு பேரும் கொண்டாட்டி புருஷன் தெரியும். என்ன பிரச்சனைனா, நாங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே ஒரே கட்டதான் சாப்பிடுறாங்க. எனவே இந்த அன்பு நிரந்தரம் அல்ல என சொல்லி அதையும் இப்படியே அடிமை செய்து கடைசியில நிறைய செய்திகள் உண்மையிலே சொன்ன. இத 1 மாசம் பண்ணணும், நாளைக்கு ஒரு 10 கண்ணி போறது கூட ரொம்ப பெருசா இருக்கும். அப்படிப்பட்டது இந்த ஒரு இது சொல்றேன், வருத்தப்படுத்தக்கூடாது. தீட்சை இல்லாமல் திருநீ நம்ம திருமுறைகளையோ சாத்திர நோயோ தொடரக்கூடாது என்று சொல்லப்பட்டார். தயவு செய்து தீட்சை இல்லாதவர்கள் தீட்சை பெற முயற்சி செய்தல் வேண்டும், தீட்சை பெறுதல் வேண்டும், முயற்சி செய்தல் வேண்டும் என்று அந்த எண்ணம் வந்தாலே நீங்க தீட்சை செய்யப்பட்ட மாதிரி தான். அப்படி செய்தால்தான் திருமறையினுடைய பயன் கிடைக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டு விட்டது. அப்படியே சொல்லப்பட்ட பின்பு அதற்கு சில பல செய்திகள் இருக்கிறது. எனக்கு கால அவகாசம் தருகி நான் 1-2 செய்திகளை மட்டும் நான் சொல்லிக் கொள்வேன். அதாவது இதை நம்ம அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், முதல்ல இந்த செய்தி தெரியணும். இனி குணமாம் சாதி உயிர்குள்ளதென சாற்றுமோ, நமக்குரிய ஆன்மாதான் சைவனுக்கு, இந்த ஆன்மாவுக்கு ஜாதி கிடையாது, ஆன்மாவுக்கு ஆண்பன் என்ற பேதம் கிடையாது, இதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என சொல்லி காட்டுகிறார். இதை சொல்லுகின்ற பொழுது இந்த இடத்திலே நம்முடைய அகரவாணேசியர், இடி குளமாம் சாதி உயிர் குளந்தன சாற்றுமோ, மாமலைகள் தீரகட தேவர் திருமொழியும் தேவன் என்பது திருவள்ளுவர் தேவராயனாரை குறிப்பிட்டு காட்டினார். திருக்குறளை சொல்லி இருப்பாய் சொல்லி ஓதும் பிறப்பு ஒப்பும் எல்லா உயிருக்கும் சிறப்பொப்பா சிறப்பு ஒப்பா செய்தொழில் வேற்றுமையா. திருக்குறளை சொல்லப்பட்டிருக்கிறது என உயிர்களை ஆண் பெண் என்றும் உயர்ந்த ஜாதி பேசாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தான் செய்கின்ற நூலிலே வேறொரு ஞானாசிரி செய்கின்ற அந்த சொல்லை எடுத்து அப்படியே வைக்கிறதுக்கு பேரு ஆசிரிய வசனம்னு பேரு. இதை தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி திருக்குறள் நெஞ்சு விடுத்துவதிலேயும் இருக்கிறது. இதே மாதிரி திருக்குறள் திரு கைலாய ஞானவராகவும் இருக்கிறது. நம்முடைய திருக்குறள் பெருமை எங்கெல்லாம் வைத்திருக்கு இருப்பாங்க. ஆகினாலே இதை ஆகினாலே இந்த இடத்திலே உயிர்களுக்கு பேதம் கிடையாது என்று சொல்லி காட்டிவிட்டு இன்னொரு இடத்துல அழகாக நம்முடைய ஞானாசிரியன்மார்களை ஜாதி சொல்லுதல் கூடாது என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரையுமே ஜாதி சொல்லுதல் கூடாது. எதுக்கு சொல்றா இந்த பாட்டை சொல்லிட்டு சிந்தையனை வாதி செய்யும் தீரம் மற்றும் சங்கமத்தை அடியார்களை சாதி சொல்லும் பொல்லா சண்டாளர் என்றே. ஞானசிரியன் பிராமணர் அவர் யார கல்யாணம் முடிச்சார்? பூம்பாவை கல்யாணம் முடிக்க அவர் நிச்சயிக்கப்பட்டது. கலப்பு கல்யாணம் பேசக்கூடாது. சிவஞானிகள் ஜாதி குலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். தூங்குகின்றவன் கையிலே இருக்கின்ற பாப்பது பார்த்து கடந்து விடுவதை போல சிவஞானம் ஏற ஏற அவனிடம் இருக்கின்ற ஜாதி குலம் பிறப்பு எல்லாம் அற்று போய்விடும். அவர்கள் எல்லோருக்கும் சமமானவர்கள். ஆகையினாலே தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பக்குவானவாய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு யாரு இவர் அந்தரர். ஆனால் ருத்ரகரிகையர் யாரு? பறவையா? சங்கிரியார் யாரு? வேளாளர்களா? மரபு திருமணம் என்று சொல்லுதல் கூடாது. அவ்வளவுதான் பக்குவானவாக்கள். அவள் ஜாதி குலமெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அதை பேசுதல் கூடாது என்று அழகாக சிந்தனை வாதி செய்யும் தீய மர்ம மற்றும் சங்கமத்தை சாதி சொல்லும் பொல்லா சண்டாளர் என்றோ. நீதி சொல்லும் தேசிகரை ஈஸ்வரனை செப்புதற்கு இல்லாத இல்லாத வாசகமே சொல்லும் பொய் வஞ்சகர் என்றோ. குருவனை போற்றாற்றால் பரவாயில்ல, அவரை ஏதாவது சொல்லி இரண்டு பாவத்தை சம்பாதிக்காதே என்று சொல்லிக் கொண்டு நிறைய செய்திருந்து புறச்செய்திகள் புற சமய செய்திகளை எல்லாம் முடிச்சுட்டார். இப்ப முடிச்ச உடனே நான் முடிப்புக்கு வர்றேன். இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் இந்த பக்குவ ஆன்மா என்ன செய்தது என சொன்னார். முதல்ல அந்த பெருமானது பெருமையை கேட்டு வீதி உலா பார்க்க வந்தது. வீதி உலா பார்க்க வந்த பின்பு மையல் கொண்டு நீ ஒருவரே எனக்கு உரியவன் என்று என்ன செய்த தன்னை அர்ப்பணித்தது. இது இறைவனுடைய சாயல் என சொன்னார். அப்பர் பெருமான் அருளை செய்திருக்கின்ற தேவாரத்தின் சாயல். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான். அந்த பெருமை தெரிய போய்த்தானே இந்த அம்மா என்ன செஞ்சது இந்த திருவிழாவை பார்க்க வந்தது. மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான். விண்ணை அவனுடைய ஆரூர் கேட்டான். இருக்காரு தெரிந்து கொண்டார். பெயர்த்தும் அவனுக்கே விச்சியான். அவனுக்கே விச்சியானா. இந்த உலகத்தை தவிர எனக்கு வேற தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், கணவன் வேண்டாம், பிள்ளை வேண்டாம். எனவே பெயர்த்தும் அவனுக்கே விச்சியானான். அன்னையையும் அத்தனையும் அன்றே நிகழ்த்தான். அத்தனா அப்பான தந்தை நட்டம் தந்தைதா எல்லதையும் வேண்டாம் சொல்லியா. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். அகன்றால் அகலிடத்தாள் ஆசாரத்தை. இது ஒரு இலக்கண இது எப்பொழுதுமே கலை.